الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله العظيم புகழனைத்தும் ஏக நாயனான அல்லாஹுக்கே அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், அவனுக்கு எந்த துணையும் கிடையாது என்பதாக நான் சாட்சி கூறுகின்றேன். அந்த ஏக நாயனான அல்லாஹ் எமது வெற்றிக்காக, எமது நேர்வழிக்காக சத்திய தூதர் சர்தாரே துஆல முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பி வைத்தான். அந்த உண்மை தூதர் மீதும் அவர்களை யாரெல்லாம் பின்பற்றுகின்றார்களோ அவர்கள் அனைவர் மீதும் சலாத்தும் சலாமும் உண்டாவதாக. புனிதமிக்க ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுவின் இல்லத்தில் ஏத்திகாஃபுடன் வீற்றிருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் எவைகளை எடுத்து நடக்கும்படி ஏவினானோ அவைகளை எடுத்து நடக்கும்படியும், எவைகளை வேண்டாம் என்று தடுத்தானோ அவைகளை முற்றுமுழுதாக தவிர்ந்து நடந்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் பின்னர் உங்களுக்கும் நான் வசையா செய்கின்றேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாம் இரண்டு இறக்கைகள் உள்ள ஒரு அழகான பறவையை போன்றது. அதன் இரு பகுதியும் சரியாக வேண்டும், முறையாமல் இருக்க வேண்டும், குறையில்லாமல் இருக்க வேண்டும் அதன் பிரயாணத்தை தொடர்வதற்கு. அதேபோன்றுதான் ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையிலே இரண்டு பகுதிகள், ஒன்று படைத்தவனின் பகுதி, அடுத்தது படைப்புகளின் பகுதி. இரு பகுதியும் சரியாகும் பொழுதுதான் ஒரு முஸ்லிம் நிரப்பமானவராக ஆகிவிடுகின்றார். இந்த இரண்டு பகுதியை இஸ்லாம் ஒரே ஹதீஸுக்குள்ளே, குர்ஆனுடைய வசனங்களுக்குள்ளே ஒன்றரை கலந்திருப்பதை பார்க்கலாம், ஒரே வசனத்துக்குள் பேசுவதை பார்க்கலாம். உதாரணத்துக்கு அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அருமையான ஒரு வார்த்தை, இஸ்லாம் என்பது 70க்கும் அதிகமான கிளைகளை கொண்டது, அதிலே முதன்மையானது லா இலாஹா இல்லல்லாஹ், அல்லாஹ்வுடைய பகுதி. ஆலாஹா லா இலாஹா இல்லல்லாஹ், அதுனாஹா இறுதியானது, 70வது இமாத்தத்துல் அதா அனி தரீக், பாதையிலே இடையூறு கொடுக்கக்கூடிய ஒன்றை அகற்றி விடுவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். சகோதரர்களே, அல்லாஹ்வை பற்றி எந்த ஹதீஸிலே பேசப்படுகிறதோ அதனுடைய முடிவு பாதையிலே போய் சேருகிறது. எனவே மஸ்ஜிதிலும் இஸ்லாம் இருக்க வேண்டும், பாதையிலும் இஸ்லாம் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய கட்டளை என்றால் எப்படி பயம் இருக்கிறதோ, மஸ்ஜித் என்றால் எப்படி மதிக்கிறோமோ, அதே போன்றுதான் அடுத்தவருடைய காணியையும் மதிக்க வேண்டும், அடுத்தவர் செல்லும் பாதையும் அப்படித்தான் பார்க்கப்பட வேண்டும். இன்று மஸ்ஜித் என்றால் ஒரு மதிப்பு, அடுத்தவர்களுடைய சொத்து செல்வங்கள் என்றால் அது இன்னொரு தரத்திலே பார்க்கிறோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மஸ்ஜிதிலே ஒரு கதிரை, அது உரிக்கப்பட முடியாது, அது முறிக்க கூடாது, அது ஒரு பிளாஸ்டிக் கதிரை. ஆனால் பாடசாலையிலே இரும்பு கதிரை, அதை முறித்து விடுகின்றார்கள். அதுவும் அமானிதம், இதுவும் அமானிதம். இரண்டையும் பாதுகாப்பதை இஸ்லாம் மார்க்கமாக காட்டி தந்திருக்கிறது. மஸ்ஜிதுக்கு இருக்கக்கூடிய இஸ்லாம் மைதானத்திலும் இஸ்லாம் வெளியாக வேண்டும். அழுக்கை மஸ்ஜிதிலே போட்டால் எல்லோரும் அசுத்தம் கூடாது என்று சொல்லுவார்கள், ஆனால் அழுக்கு நீரை அடுத்தவர்கள் செல்லும் பாதையிலே திருப்பி விட்டிருக்கிறோம். இது இஸ்லாமா? இல்லை. சகோதரர்களே, ஹஜர்ல அஸ்வதை முத்தமிடுவதை இபாதத்தாக சொன்ன இஸ்லாம், மார்க்கமாக சொன்ன இஸ்லாம், அடுத்தவனின் கழுத்தை மிதிப்பதே, காலை மிதிப்பதே ஹராமாக்கி இருக்கிறது. ஹஜர்ல அஸ்வத் சிறந்ததுதான், மிதித்தால் அதை முத்தமிட்டால் நன்மை இருக்கிறது. அதனால் அடுத்தவருடைய காலையோ முதுகையோ மிரிப்பதற்கு இஸ்லாம் அனுமதி தரவில்லை. மஸ்ஜிதுக்கு ஜும்மாவுக்கு வருவது சிறந்ததே, வந்தால் தூணில் சாய்ந்திருப்பது அடுத்தவருக்கு அநியாயம் செய்ய நாம் காரணமாகின்றோம். ஏன்? அவர் கடந்து வருவார், அவர் மிதித்து வருவார், அவர் முன்னால் வந்து இருக்கும் இடம் என்ன? ஒரு முஸ்லிமுக்கு தொந்தரவு கொடுத்து அவரை அடிபட்டு நெருங்கிக் கொண்டு முன்னால் வந்து இருப்பது அது மஸ்ஜிதுடைய இடமல்ல, நரகத்தின் நெருப்பிலே உட்காருகிறார். அதுக்கு யாரு வழி? நேரத்தோட வந்து சாஞ்சி கொண்டிருக்கக்கூடியவர்கள். அதனால தான் ஹுத்துபாக்களில் அது கூட சொல்லப்படுகிறது, உங்களுடைய ஹக்கையும் நிறைவேற்றிக்கோங்கோ, அடுத்தவருடைய ஹக்குக்கு இடையூறாக ஆகிவிடாதீர்கள். பள்ளிக்கே வந்தாச்சு, அதுலேன் பின்னால போகணும்? சகோதரர்களே, இஸ்லாம் இரண்டு பக்க சிந்தனையோடு வாழச் சொல்லுகிறது. இதை பல ஹதீஸ்களிலே பேசியிருக்கிறது. அன்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொல்லி தந்திருக்கிறார்கள். அதே போன்றுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சக்ராத்துடைய நேரத்திலே சொல்லுகின்றார்கள், அஸ்ஸலா அஸ்ஸலா, தொழுகை தொழுகை, தொழுகையுடைய விடயத்திலே கவனம் செலுத்துங்கள். அதோடு முடிந்து விடவில்லை ஹதீஸ், வமா மலகத் ஐமானுக்கும், அடிமை பணம் கொடுத்து வாங்கிய அடிமை அவரையும் பாழாக்கிவிட முடியாது. கடையில் வேலை செய்யும் வேலைக்காரர் முதலாளி, ஹஜ்ஜிலே உன் முதலாவது சஃபிலே, பள்ளியிலே முதலாவது சஃபிலே, ஆனால் தனக்கு கீழால் இருப்பவர்களை மிருகம் போன்று நடத்தினால் கயாமத்தில் பிரச்சனையாகிவிடும். அல்லாஹ்வுடைய பகுதியை எப்படி பார்க்கிறாரோ அதே போன்றுதான் அடுத்த பகுதியையும் இஸ்லாம் சொன்ன முறைக்குள்ளே வரையறைக்குள்ளே அவர் பார்க்க வேண்டும். சகோதரர்களே, இதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் ஒரு ஹதீஸிலே சொல்லி காட்டினார்கள், மிம்பர் படியிலே ஒவ்வொரு படியாக ஏறும் பொழுது ஆமீன் 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 சஹாபாக்கள் காரணம் கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ் என்ன இது, முதல் படியிலே ரமலான் மாதம் வந்தும் யார் அந்த ரமலானை வீணாக்கி விட்டாரோ அவர் நாசமாகட்டும் என்று சொன்னார்கள். நான் ஆமீன் என்று சொன்னேன். ஜிபிரலுடைய பதுவா அலைஹிஸ்ஸலாம், என்னுடைய துவா பதுவா நபியுடைய ஆமீன் மிக பயங்கரமானது. இது முதலாவது படிகிறே அல்லாஹுவின் பகுதி. ரமலான் மாதம் வந்தால் மதிப்பிருக்க வேண்டும், அதை மகத்துவமாக பார்க்க வேண்டும். அது இஸ்லாத்தின் ஒரு கடமையாக இஸ்லாம் காட்டி தந்திருக்கிறது. இரண்டாம் படிக்கு வாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டாம் படியிலே என்ன சொன்னார்கள், ஆமீன் என்றார்கள். காரணம் என்ன, யாருக்கு தாய் தந்தை இருந்தே அந்த தாய் தந்தையருடைய துவாவை யார் அடைந்து கொள்ளவில்லையோ, அவர்களை யார் கவனித்து சுவனம் செல்லவில்லையோ, அவர்களின் மூலமாக யாருக்கு மன்னிப்பு கிடைக்கவில்லையோ அவர் நாசமாகட்டும் என்று சொன்னார்கள், ஆமீன் என்று சொன்னார்கள். வருடத்திற்கு ஒரு தடவை வரும் ரமலான் அது மகத்துவப்படுத்தப்படுவது போன்றுதான். என்றாலும் எமது வீட்டில் இருக்கும் தாயின் தந்தையும் கண்ணியப்படுத்தப்பட வேண்டும். ரமலான் அல்லாஹுடைய பகுதி என்றால் இந்த இரண்டாவது படியில் தான் இந்த ஹுத்பாவுடைய தலைப்பு, பெற்றோர் அவர்களின் மகிமை என்ன. படைப்புகளின் வரிசையிலே முதல் வரிசையில் நிற்பவர்கள் நமது தாயும் தந்தையும். தாயையும் தந்தையும் பார்க்க சொல்லி குரானுடைய வசனங்கள் பேச வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு தெளிவான ஒரு மனிதனுடைய உள்ளம் பேசும், என்னுடைய இரத்தம் தயாரான இடம், என்னுடைய உடம்பு தயாரான இடம், என்னுடைய உயிர் ஊதப்பட்ட கற்பரை, தாயின் கற்பரை, தாயின் கற்பரையில் தான் எனக்கு உயிர் வந்ததே, என்னை தயாரித்த இயந்திரம் அன்பு தாய். அந்த தாயை பார்க்க சொல்லி யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு மனிதனாக இருந்தால் இவருடைய அடிமனம் சொல்லும், தாயை பாருங்கள் தந்தையை பாருங்கள். சகோதரர்களே, இஸ்லாம் இந்த கடமையை மிக கண்ணியமாக சொல்லித் தருகிறது, மிக உயர்த்தியாக பேசியிருக்கிறது, இஸ்லாத்தின் மிகப்பெரிய ஒரு முக்கியமான பகுதியாக காட்டி தருகிறது. சகோதரர்களே, உம்மா அப்பா பார்க்கிறது கடமை அல்ல, கடன். அவர்கள் எம்மை பார்த்ததற்கு திருப்பி கடன் கொடுக்கிறோம். கடனாளியாக கபுராளியாக கூடாது. ஜனாசா கொண்டு வந்து வச்சுக்கொண்டே யாருக்காவது கடன் இருந்தால் மன்னித்து விடுங்கள், எத்தனை கோடி இருந்தாலும் மன்னிக்கலாம், கொடுக்கலாம், எடுக்கலாம். உம்மா வாப்பக்கு செஞ்ச கடனாளாக மட்டும் சக்கராத்தை காணுவோமே, ஆனால் அந்த சக்கராத்துடைய வேதனை இருக்கிறதானே, அதிலே களிமா கூட வராது. எனவே கடனாளியாக கபுராளியாக கூடாது. உம்மா வாப்பா எங்களை மூணு மனிதனுடைய வாழ்க்கையிலே மூணு கட்டங்கள், ஒன்று சிறிய பருவம் மின் துஃபின் பலையீனம், இரண்டாவது குவ்வா பலமானது, மூன்றாவது பலையீனம். இரண்டு பலையீனத்துக்கு இடையில் ஒரு பலமான வாழ்க்கை, இதுதான் மூன்று பருவங்களும். நாம் சிறியவராக இருக்கும் பொழுதே அறிவிலும் தெளிவில்லை, உடம்பிலும் பலமில்லை, தாயும் தந்தையும் பிடிக்க நடந்தோம். மலரும் தெரியாது, மலமும் தெரியாது, இரண்டுக்கும் வித்தியாசம் தெரியாமல் இருக்கும் பொழுதே யார் வித்தியாசம் சொல்லித் தந்தது? மலர் போன்று மலத்தை தொட்டோம், சிச்சி இது வேண்டாம் என்று சொல்லித் தந்தது யார்? இடதையும் வலதையும் சொல்லித் தந்த ஆசிரியை யார்? உம்மா. அவர்களுடைய அறிவால வாழ்ந்திருக்கிறோம். கடைக்கு போனால் தனிமையிலே விழிப்பு வந்தால் கதறி அழுதிருக்கிறோம். தாயில்லாமல் தூங்க மாட்டோம், தாயில்லாமல் பேச மாட்டோம், தாயில்லாமல் பிரயாணம் இல்லை, தாயில்லாமல் சாப்பாடு இல்லை. அந்த தாய் இப்பொழுது எங்கே? ஏழாத காலத்துல கை கொடுத்த தாய். இப்ப நீங்க ஏழு ஆயிட்டீங்க, உங்களோட தாய் தந்தைமார் ஏழாவதுக்கு போயிட்டாங்க, பென்ஷன். நாட்டுல வேலை செஞ்சா ஓய்வூதியம் இருக்கிறது, வீட்டுல வேலை செஞ்ச உமா அப்பாக்கு உதை கொடுக்கிறார்கள், அடித்து வெளியே போடுகின்றார்கள். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உண்மையிலே அந்த பெற்றோர் அவர்கள் இயலுமான காலத்திலே எமக்காக வேண்டி எதையும் செய்பவர்கள், எதையும் இழப்பவர்கள், எதை வேண்டுமானாலும் செய்யும் ஆற்றல் உள்ளவர்கள். சிலவங்களுக்கு உம்மா அப்பட நினைவாரதே மையத்தை கொண்டு வைக்கணும். வெளிநாட்டுல மகன் இருக்கும் பொழுதே உம்மட முகத்தை பார்த்து பேச நேரம் இல்லை, பாப்பட முகத்தை பார்த்து பேச நேரம் இல்ல. பாப்பா ஊரில் இருக்கிற எல்லாரோடையும் பிள்ளையோடையும் கொஞ்சுவாரு கெஞ்சுவாரு. உம்மாவுக்கு ஒரு கோல் எடுக்க நேரம் இல்ல. மௌத்தா போனா சொல்லுவாரே மையத்தை மட்டும் அடக்கிடுவானம், அடுத்த பிளைட்ல வந்து இறங்குவேன், 24 மணித்தியாலம் போகுது. தாய் தந்தையுடைய கபுரம் கபருக்கு துவா செய்யறதல்ல, அதுக்கு முன்னால உடம்போடு உயிரோடு இருக்கும் பொழுதே அந்த உம்மா வாப்பாவை பார்க்கறது கடமை. இல்லா போனதுக்கு பின்னால மட்டும் மையத்தடக்கவான சொல்றது கெட்டித்தனம் இல்ல. சகோதரர்களே, அவர்கள் எமக்காக வேண்டி வாழ்ந்தவர்கள், எமக்காக வேண்டி எதையும் செய்பவர்கள், எமக்காக வேண்டி உழைத்தவர்கள். அன்று ஒரு சகோதரர் மண்ணறையில் இருந்து அப்படி இறங்கி வருகிறார். அவரிடம் கேட்கப்பட்டது, ஏன் அழுகிறாய், ஏன் கவலைப்படுகிறாய், என்னுடைய தாய் மரணித்து 3 மாதங்களாகிறது, என் உம்மா எனக்காக வேண்டி பட்ட கஷ்டங்கள் ஒவ்வொன்றாக இப்பொழுதுதான் நினைவு வருகிறது, அந்த எண்ணத்திலே நான் அழுகிறேன் ஏங்குகிறேன், ஆனால் என்னால் பிரதி உபகாரம் செய்ய முடியாது, தாய்க்கு பட்ட கடனை நிவர்த்தி செய்ய முடியாது. சகோதரர்களே, இந்த சபையிலும் எத்தனையோ பேர் இருப்பார்கள், தாய் இல்லாமல் சென்றவர்கள், தந்தை இழந்தவர்கள், என்ன செய்கிறோம் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறோம். இருப்பவர்களிலே 2 கோஷ்டிகள் இருப்பார்கள், நலவு செய்பவர்களும் இருப்பார்கள், தாயை வைத்து தந்தையை வைத்து சித்திரவதை செய்யும் மூதேவிகளும் இருக்கலாம், அல்லாஹ் மன்னிப்பானாக. சகோதரர்களே, கண்ணியமிக்கு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த தாய் இல்லாத அந்த மகன், அந்த தாய் இழந்த மகன், அந்த தாய் செஞ்ச ஒவ்வொரு கடமையாக நினைவு வருகிறது, கஷ்டப்பட்டதெல்லாம் நினைவு வருகிறது. அவர் சொல்றாரே, என் உம்மா எனக்காக வேண்டி, எங்களுக்கு சகோதர சகோதரிக்காக வேண்டி எப்படி கஷ்டப்பட்டா தெரியுமா? சுபஹானல்லாஹ், நாங்கள் ஒரு ஏழை குடிசையிலே இருந்தோம், மழை பெய்தால் இரவு நேரத்திலே தாய் தூங்க மாட்டா, வேசனை பிடித்துக் கொண்டிருப்பா, நாங்கள் தூங்குவதற்காக வேண்டி இரவு முழுக்க விழித்தா என்ற தாய் எனக்காக வேண்டி. சுபஹானல்லாஹ் சொல்லுகின்றார், ஒரு நாள் சிறிய வயதிலே 25 நோன்புகளை பிடித்தேன், பிடித்ததன் பின்னால் தாயிடம் கேட்டேன், தாயே எனக்கு பெருநாள் உடுப்பு வாங்கித்தாங்கோ. உம்மா சொன்னா, முடியாது மகனே, நீ அடுத்த பெருநாள் வாங்கி தருகிறேன், வசதி இல்லை, கஷ்டப்பட்டுகிறேன், சிரமத்தோடுகிறேன், அதனால் அல்லாஹுக்காக வேண்டி நோன்பை விட்டுடாதே, நோன்பை பிடித்துக்கொள் மகனே என்பதாக தாய் கெஞ்ச, இல்லை இல்லை, நோன்பு பிடிக்கணும் சொன்னா எனக்கு உடுப்பு வேணும் உம்மாண்டு கெஞ்ச. அவர் சொல்லுகிறார், இந்த மண்ணறையிலே உறங்கிக் கொண்டிருக்கும் தாய் என்னுடைய பெருநாள் உடுப்புக்காக வேண்டி என்னை கரம் பிடித்துக் கொண்டு போய் அறிமுகம் இல்லாத ஒரு கிராமத்துக்குள் கூட்டிக் கொண்டு போய் ஒவ்வொரு வீடு வீடாக தட்டி தட்டி என் பெருநாள் உடுப்புக்காக வேண்டி என் உம்மா பிச்சை எடுத்தா, பிச்சை எடுத்தா தாய். இப்ப உம்மோட மதிப்பு விளங்குது. எங்கட உம்மாப்பமாரே, எத்தனை பேர் இடியாப்பம் பித்திப்பாங்களோ தெரியாது, சாமான தலையில வச்சுக்கொண்டு நடமாடிப்பாங்களோ தெரியாது. சகோதரர்களே, கண்ணிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுக்காக வேண்டி வாழ்ந்தவர்கள் அவர்கள், எங்களுக்காக வேண்டி சிரமப்பட்டவர்கள் அவர்கள், எங்களுக்காக வேண்டி எதையும் செய்பவர்கள். 10 புள்ள வீட்டில் இருந்தா ஒரு புள்ளையையும் குறவராம பார்த்தாச்சு. இன்றைக்கு 10 புள்ளையும் சேர்ந்து உம்மா வாப்பாக்கு மொபைல் சர்வீஸ் கொடுத்திருக்கிறது, நடமாடும் சேவை. தம்பி, உங்களோட வீட்டில் உம்மா வச்சுக்கோங்க, நான் பணம் செலவழிக்கிறேன். உங்களோட பணம் எல்லாம் உமக்கு தேவை, உங்களோட பாசம் தேவை, உங்களோட இரக்கம் தேவை, உங்களோட பேச்சு தேவை, உங்களோட குணம் தேவை, உங்களோட அஹ்லாக் தேவை, உங்களோட சிரிப்பு தேவை. சகோதரர்களே, உம்மா வாப்பா நோயாளி, இவருக்கு மகனுக்கு பார்க்கறதுக்கு நேரம் இல்லை. உம்மா வாப்பா பட்ட கஷ்டங்கள் என்ன சகோதரர்களே? ஒரு சஹாபி ரதியல்லாஹு தஆலா அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வருகின்றார்கள். சுபஹானல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்த சஹாபி சொல்லுகின்றார்கள், யா ரசூலல்லாஹ், வாப்பவால சரியான கஷ்டம். இன்னைக்கு சாதாரணமா பேசுது, இவருக்கு விளங்குறது இல்ல, விளங்காது, நீங்க விளங்காமிக்க நேரம் பார்த்தாங்க, உங்களுக்கு வித்தியாசம் தெரியாமல் இருக்கும், வித்தியாசம் சொல்லி தந்தவர்கள் இப்ப வித்தியாசம் விளங்காமல் இருப்பார்கள், அந்த வித்தியாசத்தை பொருந்திக் கொள்ளுங்கள், அவர்களை ஏற்றுக்கொள்ளுங்கள், அவர்களை சிரிப்பூட்டுங்கள், மகிழ்வூட்டுங்கள். ஆனால் அவர் என்ன செய்தார்? சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சொல்லுகின்றார், என் வாப்பா என் வீட்டில் வந்து திருடிக்கொண்டு போவார், அனுமதி இல்லாமல் எடுத்துக்கொண்டு செல்லுவார், எனக்கு பெரிய பிரச்சனை இது. உண்மையிலே சட்டப்படி பிரச்சனை தான், தந்தை என்றாலும் மகனிடத்திலே திருட முடியாது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகனை கூப்பிட்டார்கள், தந்தையை கூப்பிட்டார்கள். தந்தைக்கு தெரிய வந்தது, நான் நபியை திருடி விட்டேன், அதாவது நபியிடத்திலே என்னை திருடனாக மகன் நிறுத்திவிட்டான். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு முன்னால போய் வழக்கு ஃபைல் பண்ணப்பட்டிருக்கிறது. மகன் இன்றைக்கு எத்தனையோ வழக்கு போய் கொண்டிருக்கிறது, வாப்பா மகன் 2 கூட்டில் நின்று பேசுறாங்க. சகோதரர்களே, அல்லாவின் நல்லடியார்களே, அன்பு நபிக்கு முன்னால் வந்த வழக்கே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு முன்னால் இவர் வரும் பொழுது வேதனையோடு வருகிறார். இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்த மகன் என்ன கொண்டு வந்து நபிக்கு முன்னால கல்வனாக நிறுத்திவிட்டானா? அந்த ஏக்கத்திலே வந்து நபிக்கு முன்னால் நிக்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் இந்த தந்தைக்கு சட்டம் சொல்ல முன்னால் தந்தையின் மனதிலே மறைந்திருக்கும் அழுது கொண்டிருக்கும் அந்த கவிதை வரிகளை
என்பதை கொஞ்சம் சொல்ல சொல்லுங்கள். தந்தை சொல்லுகின்றார், கதௌதுக்க மௌலூதன் வமுந்துக்க யாசியா, மகனே உன்னை ஆளாக்க நான் எவ்வளவு சிரமப்பட்டேன், நானும் தாயும் உனக்காக வேண்டி எவ்வளவு உழைத்தோம், உன்னுடைய உடம்பிலே பலம் இருக்கவில்லை, உனக்கு பசி வரக்கூடாது என்பதற்காக வேண்டி மகனே நான் மூடை சுமந்திருக்கிறேன், நான் கடன் பட்டிருக்கிறேன், அடுத்தவண்ட வீட்டை தட்டி அடி வாங்கியிருக்கிறேன், கூலி வேலை செய்திருக்கிறேன், மகனே உனது வாலிப பலம் முழுக்க அது உன் பலம் அல்ல, அது உன்னுடைய சக்தி அல்ல, எனது வாலிபத்தை பிழிந்து மகனை உனக்கு உரமாக ஊட்டியிருக்கிறேன், எனது வாலிப பலத்திலே நீ வாழ்கிறாய், எனது ஆற்றலிலே நீ நடக்கிறாய், மகனே உனக்கு நோய் வருமா என்ற பயம் மட்டும் வந்தால் எனக்கு அன்றிரவு தூக்கம் வந்து விடாதே, அசமிழ்மல் நான் இரவெல்லாம் உன்னை தூக்கத்திலே பார்த்துக் கொண்டிருப்பேன், நீ தூங்க என் கண் தூங்காதே, மகனே எங்காவது மரணம் செய்து கேள்விப்பட்டால் எனக்கு நடுக்கம் வந்துவிடும், எனக்கு முன்னால் என் மகனை எல்லாம் எடுத்து விடுவானோ என்ற ஏக்கம் என்னை உறங்க விடாது மகனே, இவ்வளவு ஏக்கத்தோடு பார்த்தேன், இவ்வளவு கஷ்டத்தோடு பார்த்தேன், பரவாயில்லை மகனே பசிக்கு கொஞ்சம் சாப்பாடு எடுத்தேன், கொஞ்சம் தண்ணீர் எடுத்தேன், நீ இதற்காக வேண்டி நபிக்கு முன்னால் வந்து என்னை நீ திருடனாக நிறுத்தி இருக்கிறானா, இருக்கிறாயா மகனே, நீ எனக்கு தரும் பரிசா இது, பரவாயில்லை மகனே, வாப்பா மகன் என்ற உறவை விட்டாலும் பக்கத்து வீட்டுக்காரரோடு நடந்து கொள்ற மாதிரியாவது நீ உன் வாப்பாவோடு நடந்துக்கோ என்பதாக அவர் கவிதையிலே சொல்லி முடிக்க அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதார்கள். அழுதுவிட்டு ஒரு வார்த்தை சொன்னார்கள், அன்பாந்த பிள்ளைகளே மகன்மார்களே அதுதான் ஷரியத், அந்த வமாலுக்கலி அபீக, நீ வாப்பெடுத்த சொத்துக்கு ஹலால் கேட்டு வந்திருக்கிறாயா, சட்டம் கேட்டு வந்திருக்கிறாயா, இதுதான் ஷரியத்தின் வசனம், இதுதான் ஷரியத்தின் வார்த்தை, அந்த வமாலுக்கலி அபீக, நீயும் உன்னுடைய முழு சொத்தும் உன் வாப்பாவுக்கு சொந்தம், அவர் அதிலிருந்து எடுப்பதற்கு எந்த அனுமதியும் தேவையில்லை என்று சொன்னார். சகோதரர்களே கண்ணிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவங்க பட்ட கஷ்டத்தை மதிக்க சொல்லுது இஸ்லாம். உண்மையிலே குர்ஆனுடைய வசனத்தை கூட பாருங்கோ, அவங்க ஏழாத காலத்துல பாக்குறத சொல்லல, ஏழுமான காலத்துல இம்மா எபுலுகன்ன இந்தக்கல் கிபர், உம்மா வாப்பா ஏழுமா இருந்தாலும் உம்மா வாப்பா தான், ஆனாலும் குர்ஆன் சொல்லுது அவங்க ஏழாவது கட்டத்துக்கு போறாங்க, மூணாவது கட்டத்துக்கு போறாங்க, இப்ப கொஞ்சம் இறக்கப்படுங்க. இறக்கம் இல்லண்டா மனுஷனா மகானா, இன்னைக்கு எத்தனை வாப்பா சொல்றாங்க. எனவே சகோதரர்களே கடன், அவர்களை பார்ப்பது கடன். அருமையானவர்களே எதையும் வேண்டுமானாலும் பெற்றோர் செய்யும் உள்ளமுள்ளவர்கள், எதையும் வேண்டுமானாலும் இலக்கும் உள்ளவர்கள். உதாரண கதை ஒன்று சொல்லுவார்களே, ஒரு தந்தை ஒரு தாய் மகனை பாடசாலைக்கு பார்க்க செல்லுவார், எப்பொழுது சென்றாலும் மகனுக்கு விருப்பம் இல்ல, வயசாளி வாப்பாவோட பயணம் போறதுக்கே பிள்ளை விருப்பம் இல்லையே, கல்யாணத்துக்கே வச்சுக்கொள்றதுக்கு விருப்பம் இல்லாம அங்கோட வைத்திய சாலையில கொண்டு வைத்து உம்மாவை அட்மிட் பண்ணிட்டு எடுத்த கல்யாணங்களும் மீகுது லண்டன்ல இல்ல லங்கால. சகோதரர்களே கண்ணிமை கல்லாவின் நல்லடியார்களே, அந்த வாப்பா அந்த தாய் ஒற்றை கண் குருடி, மகனை பார்க்க போனா அடுத்த மாணவர்கள் இவனை நக்கல் தடிப்பார்கள், பட்டப்பேர் சொல்லுவார்கள், ஒற்றை கண் குருடியின் மகன் என்பதாக கொச்சையாக பேசுவார்கள். உம்மா நீங்க என்ன பார்க்க வரவானம், நான் படிக்கிறேன் முன்னேறேன், நான் பின்னால வந்து உங்களை தயவு செஞ்சு வந்துடாதீங்க. ஆனா தாய் மனம் தெரியும் உங்களுக்கு இலகியதே, எதையும் யார் சொன்னாலும் விட்டுக் கொடுக்காதே, மகனுக்காக வேண்டி பின்னால் ஓடி ஓடி வரும் பண்புதான் தாயின் உள்ளம். சகோதரர்களே தாய் போரா திரும்ப போரா, மகன் சொன்னார் நான் போயிடுவேன் என டிஸ்டர்ப் பண்ணவானாம், கடைசிக்கு மகன் என்ன செஞ்சார், அவர் வெளியாக விட்டார், வெளியூர் ஊருக்கு சென்றார், சொன்னார் என்னை தொந்தரவு கொடுக்க வேண்டாம், இது முகவரி, நான் இங்கே படித்து உங்களை சந்திக்கிறேன், அது வரைக்கும் என்னை தொந்தரவு கொடுக்க வேண்டாம் என்பதாக சொல்லி மறைந்து விட்டார். சகோதரர்களே பல வருடங்களுக்கு பின்னால் தாயிடம் இருந்து ஒரு கடிதம் வருகிறது, மகனே நான் உன்னை இறுதியாக பார்க்க ஆசைப்படுகிறேன், ஒரு தடவையாவது வந்து என்னை பார்த்து விட்டு செல், வரும் பொழுது வீட்டிலே ஒரு கடிதம் இருக்கும், அந்த கடிதத்தையும் எடுத்துக்கொண்டே வைத்தியசாலைக்கு வா, நான் கடைசி மூச்சுக்களை எண்ணிக்கொண்டிருக்கிறேன் மகனே, உன்னை இறுதியாக பார்க்க வேண்டும் என்ற ஆசையோடு இருக்கிறேன் மகனே, நீ வந்து பார். மகன் வேகமாக வந்தான், இறுதி பார்வை தானே, பார்த்து விடுவோம் என்பதாக வந்து பார்த்தால் அங்கே ஒரு கடிதம், அந்த கடிதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, மகனே நான் ஒற்றை கண் குருடி என்பதற்காக வேண்டி நீ என்னை பிரிந்து சென்றாய், என்னை இழந்து சென்றாய், என்னை ஒதுக்கி சென்றாய், ஒரு தடவையாவது கேட்டிருக்கிறாயா தாயே உங்களோட கண்ணுக்கு என்ன நடந்தது, இதோ நான் சொல்லுகிறேன். தாய் சொல்லுகின்றா, மகனே இந்த கண்ணுக்கு என்ன நடந்தது தெரியுமா, நான் உன்னை பெற்றெடுத்தேன், பெற்றெடுத்த பொழுதே உன் முகத்திலே ஒரு கண் தான் இருந்தது. இருந்ததை வைத்தியரிடம் கதறினேன், பதறினேன், என்ன செய்யலாம் என்பதாக அழுதேன். சொன்னார், உங்களுடைய ஒரு கண்ணை கொடுங்கள், மகனுக்கு கண் இருக்கட்டும், நீங்கள் ஒற்றை கண் குருடியாக வாழ தயாரா? உடனடியாக எனது கண்ணை தந்தேன், எனது கண்ணால் நீ பார்க்கிறாய், உனக்காக வேண்டி நான் ஒற்றை கண் குருடியானேன், அதே பெயரை வைத்து நீ என்னை ஒதுக்கினாயே, பரவாயில்லை மகனே, நான் தந்த கண்ணால் நீ என்னை பார்க்கவில்லை, பரவாயில்லை, இறுதி ஒரு கண் இருக்கிறது, உன்னை கடைசியாக பார்க்க வேண்டும், நீ வா வைத்தியசாலைக்கு. ஓடுகின்றான் மகன், இறுதியாக தாயை பார்ப்போம், தாயிடம் மன்னிப்பு கேட்போம். அங்கே சென்றால் தாயின் உடம்பிலிருந்து உயிர் சென்று அப்படியே வெள்ளையால் மூடப்படுகிறது. கண்ணை வேண்டுமானாலும் இழப்பான். உதாரண கதையாக இருந்தான், செய்யாமிக்க மாட்டான். தோமஸ் அல்வா எடிசனுடைய தாய் கடிதம் வருகிறது பாடசாலையில் இருந்து. கடிதத்தை பார்த்த தாய் சொன்னா, இதற்கு பின்னால் உனக்கு பாடசாலை செல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஹோம் ஸ்கூலிங், இதற்கு பின்னால் நான் தான் உனக்கு படித்து தரப்போகிறேன், நான் தான் உனக்கு சொல்லித் தரப்போகிறேன், நான் உன்னுடைய ஆசிரியை. ஏம்மா, உன்னுடைய டேலண்ட்டுக்கு, உன்னுடைய தகமைக்கு அங்கே யாருமே இல்லை, கற்றுத்தருவதற்கு அவ்வளவு பெரிய தெளிவோடு இருக்கிறாய், அறிவோடு இருக்கிறாய். மகன் வீட்டிலிருந்து படிக்கின்றார். சுபஹானல்லாஹ், உண்மையில் அவர் முஸ்லீமாக இருந்தா சொல்லி வேற இல்ல, எவ்வளவு சதக்கா ஜாரியா பைத்தீங்க அவர கபருக்கு. முஸ்லீம் இல்லே, அதனால எல்லாம் ஜீரோ தான். கரண்ட் வேணுமா, சத்தம் வேணுமா, எல்லாமே அவருக்கு சேர்ந்ததுதான். மின்சாரத்துக்கு பின்னால கண்டுபிடிச்சார். தாயும் இறந்து போனான் வயோதிபு வயதிலே. பழைய அலுமாரி ஒன்றை தோமஸ் அல்வா எடிசன் பிரட்டி கொண்டிருக்கிறார், தேடிக்கொண்டிருக்கிறார். அதிலே ஒரு கடிதம் ஒன்று விழுகிறது, பாடசாலையில் தாயிடம் கொடுக்க சொன்ன கடிதம். அந்த கடிதம் வரிகளை எடுத்து வாசிக்கின்றார். அந்த கடித வரியில் எழுதப்பட்டிருக்கிறது, உங்களுடைய மகனை தயவு செய்து பாடசாலைக்கு அனுப்ப வேண்டாம், அவன் ஒரு முட்டாள், அவனுக்கு படிப்பேறுவதில்லை, அவனால் அடுத்தவர்களுடைய பாடங்கள் கூட தொந்தரவாகிறது, கஷ்டமாகிறது, எனவே அவன் இந்த பாடசாலைக்கு பொருத்தம் இல்லை, வீட்டிலே வைத்துக் கொள்ளுங்கள், வேற ஏதாவது வேலைக்கு பாருங்கள், அவனால் அடுத்தவனும் பாழாகின்றார்கள். உண்மையிலே தாய்க்கு அந்த ஆசிரியர் அதிபர் எழுத கடிதமா அதிபராக இருந்தெழுதினார். அவர் தாய் மகனை மகனாக பார்த்து மகனுடைய வார்த்தைகளை மாற்றி மகனை தட்டி கொடுத்தார். அதனால் உலகத்திலே புகழ்ப்படும் ஒரு உண்மையான ஒரு விஞ்ஞானியாக திகழ்ந்தார். அன்பாந்த தாயினுடைய அருமையான மோட்டிவேஷன், தட்டி கொடுக்கும் வார்த்தைகளால். அந்த கடிதத்தை பார்த்ததன் பின்னால் கண்ணீர் வடித்த தோமஸ் அல்வா எடிசன் சொன்னார், உம்மா தாயே, நான் கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகள் எல்லாம் எனக்கு சொந்தம் அல்ல, உங்களோட தாய்மைக்கு சொந்தம், உங்களோட பாசத்துக்கு சொந்தம், உங்களோட அன்புக்கு சொந்தம். உண்மை இதுதான். எங்களுடைய உமா அப்பா எங்களை ஒதுக்குவாங்களா? நாங்க அவங்கள ஒதுக்குற நியாயமா? எனவே சகோதரர்களே, உம்மா அப்பாவோட எப்படி நடந்து கொள்ளலாம்? இவ்வளவு பெரிய ஒரு கடமை இது. எங்களுடைய உமா அப்பாட செய்தி இதே தான். இப்ப நலவா நடந்தா பிர்ருல் வாலிதீன் என்று சொல்லுவாங்க, தவறா நடந்தா உகுகுல் வாலிதீன், உம்மா அப்பா கஷ்டப்படுத்தினு சொல்லுவாங்க. சகோதரர்களே, குர்ஆனை பொறுத்தவரையில உம்மா அப்பா விஷயத்துல இந்த பிர்ருல் வாலிதீன் பகுதிக்கு யாரும் வாய் திறக்க முடியாத இடத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. உம்மா அப்பா பார்த்து ஃபலா தகுல் லஹுமா உஃபின் ஷி என்று கூட சொல்ல வேண்டாம். பிர்ருல் வாலிதீன் பகுதியை பார்ப்போம் கொஞ்சம் சுருக்கமா. சகோதரர்களே, உம்மா அப்பா பார்த்து ஷி, அப்துல்லா பின் அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, உண்மையிலே குர்ஆனுடைய வார்த்தையிலே இதைவிட மிக சிறிய ஒரு வார்த்தை பாவிக்கப்பட்டதில்லை, சி என்ற வார்த்தை. இந்த வார்த்தையை பெற்றோருக்கு சொல்ல வேண்டாம். அப்துல்லா பின் அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், இது எப்பொழுது இந்த தாயை பார்த்து தந்தையை பார்த்து சி என்று சொல்ல வேண்டாம் என்றால், தாயும் தந்தையும் அசுத்தப்பட்டு நஜீஸை சுத்தம் செய்யும் பொழுது, அவர்கள் அசுத்தமாக இருக்கும் நிலையில் அவர்களை கழுவும் பொழுது சி என்று சொல்ல வேண்டாம். நாங்க நினைச்சதை கல்யாணம் முடிக்க சம்மதிக்காத நேரத்தில் அல்ல, எங்களுக்கு சொத்து எழுதாத நேரத்தில் அல்ல. சகோதரர்களே, கண்ணிமை கல்லாவின் நல்லடியார்களே, இந்த கட்டம்தான் அவர்கள் அசுத்தமாக இருக்கிறார்கள். எங்க அசுத்தத்தை சுத்தம் செஞ்சு இப்ப அவங்களுக்கு சுத்தம் செய்து கொள்ள முடியாத நிலையில் இருந்தாலும் பாருங்கள், சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பாத்தீங்க, உம்மட பேச்சுக்கு என்ன மதிப்பு, தாயிட வார்த்தைக்கு என்ன மதிப்பு. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, என்னுடைய தாய் இல்லையே, 54 வயதுல சொல்லுகிறார்கள், என்னுடைய உம்மா இல்லையே, என்னுடைய தாய் இருந்தே நான் மஸ்ஜிது நபவியிலே இரவு தொழுகை இஷா தொழுகை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது ஜன்னலை திறந்து என்னுடைய தாய் முஹம்மத் என்பதாக என்னை அழைத்தால், நான் எங்கே மிஹ்ராபிலே தொழுகை நடத்தி கொண்டிருக்கும் பொழுதே சொல்லுகின்றார்கள், என்னுடைய தாய் என்னை அழைத்தால் நான் உடனே தொழுகையை நடத்துவதை நிறுத்திவிட்டு ஏ உம்மா என்பதாக கேட்டுக்கொண்டு ஓடுவேன் என்று சொன்னார்கள். இவ்வளவு பெரிய மதிப்பு உம்மட ஒரு அழைப்புக்கு இஸ்லாம் கொடுத்து காட்டியிருக்கிறது. சகோதரர்களே, எவ்வளவு அழகான தாய் தந்தையுடைய மனதை குளிரச் செய்யும் சம்பவங்கள் சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கிறதே. அந்த தாய் தந்தையுடைய துவாயிதானே, அதுக்கு திரை இல்லை. ஹசரத்தை கண்டா துவா, பள்ளி மாமா கண்டா துவா, உம்மா உம்ரா போறவங்களை கண்டா துவா, எங்கேயாலும் ஒரு ஷேக் கண்டா துவா. உம்மா வாப்ப ஆகப்பெரிய ஷேக், ஆகப்பெரிய ஆலிமா, அவங்களோட துவா தேவையில்லை எங்களுக்கு. சகோதரர்களே, அவங்களோட துவாவுக்கு திரை இல்லை. அவங்களுடைய சந்தோஷம் எங்களை எதிர்காலத்தை செழிப்பாக்கும், குளிரச் செய்யும். உலகத்தை ஆகப்பெரிய பட்டம் என்ன பட்டம்? எங்களை பொறுத்தவரையில் சஹாபி பட்டம். ஒரு சஹாபின்ற பட்டம் கிடைக்கிறத விட ஒரு பெரிய பட்டம் யாருக்கும் பெரிதா விளங்கக்கூடாது. நபிய பார்த்தா சஹாபி பட்டம். இந்த பட்டம் கூட வேண்டாம். நீங்க உங்க உம்மாவை பாருங்கோ, யாருக்கு? உவைசுல் கர்ணி. நபியுடைய முகத்தை பார்க்க யமனில் இருந்து உவைசுல் கர்ணி துடிக்கிறார்கள், அழுகிறார்கள், ஆசைப்படுகிறார்கள். ஆனாலும் தாயை விட்டு பிரிவதற்கு வழி இல்லை, தாய்க்கு உதவி செய்வதற்கு வேறு யாரும் இல்லை. சலதாலிசன் சொன்னார்கள், உவைஸ், நீங்க உங்க உம்மா பாருங்க, நானும் நீங்களும் சந்திக்கும் இடம் சுவர்க்கம் என்று சொன்னார்கள். உம்மாவை பார்க்க சகோதரர்களே, உமர் ரதியல்லாஹு அன்ஹு பார்த்து சொன்னாங்க, உமர், ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் இப்படியான ஒரு மனிதர் வருவார், அவருடைய நிறம் கருப்பு, அவருடைய கோத்திரம் பனு ஆமீர், அவர் உவைஸ் பெயர், அவர் எமிழை சேர்ந்தவர். அவரை கண்டால் அவரிடம் துவா செய்ய சொல்லுங்கள் உங்களுக்கு இல்லை. முஸ்லீமுடைய ரிவாயத்திலே அவரிடம் உங்களுக்காக வேண்டி இஸ்திக்பார் செய்ய சொல்லுங்கள். சுபஹானல்லாஹ், கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை தாயுடைய சிறப்பை பாருங்கள். உமர் ரதியல்லாஹு அன்ஹு பின்னாலே ஹஜ் அல்லது உம்ராவுக்கு சென்ற நேரம் யமன் வாசிகள் எல்லோரையும் ஒன்று சேர்க்கின்றார்கள். அதிலே பனு ஆமீர் இருக்க மற்றவர்கள், பனு ஆமீர் நிற்கிறது, கரன் வாசிகள் இருக்கலாம், மற்றவர்கள் உட்காருங்கள். மற்றவர்கள் உட்கார ஒரே ஒரு மனிதர் கரன். சொன்னார்கள், நீங்கள் மட்டுமா? இல்லை, இரண்டு பேர் வந்திருக்கிறோம். மற்றவர் எங்கே? அவர் ஒட்டகம் மேய்க்க சென்றிருக்கிறார், மினாவிலே இருக்கிறார். அவர் சாதாரணமான ஒரு மனிதர், அவரை பற்றி நாம் கணக்கெடுப்பதில்லை. அவர் என்ன அடையாளம்? இன்னடையாளம் சொன்னாரு, கணக்கெடுக்கப்படாத உங்களைத்தான், அவரே அல்ல. சுபஹானல்லாஹ், அலி பாருங்கள் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு, ரெண்டு பேரும் மினா வரைக்கும் செல்கிறார்கள். அமீருல் முஃமினீனும் உமர் ரதியல்லாஹு தஆலா அவர்களும் அலி ரதியல்லாஹு சென்று சந்திக்கின்றார்கள், சலாம் சொல்லுகின்றார்கள், பேசுகின்றார்கள், அறிமுகமாகின்றார்கள், சொல்லுகின்றார்கள், நாங்கள் நபியுடைய தோழர் வந்திருக்கிறோம், எங்களுக்காக வேண்டி துவா செய்யுங்கள். அலி ரதியல்லாஹு அன்ஹு, இவர் அமீருல் முஃமினீன், எனக்காக வேண்டி துவா செய்யுங்கள். அவர் சொல்ல நபி எப்படி இருப்பாங்க கேட்கிறார். நபியை பார்த்த கண்களை பார்ப்பது எனக்கு எவ்வளவு ஒரு ஆனந்தம், சந்தோஷம். சுபஹானல்லாஹ், ஆனாலும் பரவாயில்லை, நீங்கள் எங்களுக்கு துவா செய்யுங்கள் என்பதாக உமர் ரதியல்லாஹு அன்ஹு சொல்ல, நான் எப்படி உங்களுக்கு துவா செய்வது? சொன்னார்கள், எங்களுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள், உங்களை கண்டால் எங்களுக்கு பாவ மன்னிப்பு கேட்கும்படி உங்களிடத்தில் சொல்லும்படி சொல்லியிருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய அந்தஸ்துக்குரியவராக மாறி இருக்கிறார். எதனால? அந்த உம்மாப்பட மனதை குளிர வைத்ததனால. சகோதரர்களே, இவ்வளவு பெரிய ஒரு பகுதி தான், இன்றைக்கும் எத்தனையோ பிள்ளைகள் இல்லாம இல்லை. இதை இழந்தாலும் உம்மாவை பார்க்கணும், ஒவ்வொரு நாளும் கடைக்கு போக முன்னால் உம்மாவை பார்க்கணும், அவட துவாவோடு இருக்கணும், அவரை பார்க்கணும், அவரை பார்க்கணும்னு ஏங்காதவங்க இல்லாம இல்லை. இருந்தால் உண்மையிலே சலாமத் இருக்கிறது, பரக்கத் இருக்கிறது, செழிப்பு இருக்கிறது. சகோதரர்களே, உம்மாப்பா பார்க்கிறதான் எல்லா விதமான எங்களோட உடம்புலையும் வாழ்க்கையிலையும் பஜார்லையும் பொருளாதாரத்திலையும் இருக்கக்கூடிய எல்லா இறுக்கங்களையும் எல்லா பிளாக்குகளையும் கலட்டி செல்வதற்குள்ள ஒரே வழி. அங்க பார்த்தா பிரச்சனை, இங்க பார்த்தா இறக்கம். உமாப்பட பகுதியை கொஞ்சம் பாருங்க. உமாப்பா கஷ்டப்படுத்திக் கொண்டு வாழ்க்கையை செழிப்பாக்குற கஷ்டம். சகோதரர்களே, மூன்று பேர் குகைக்குள் புகுந்தார்கள், உங்களுக்கு தெரியும் அந்த சம்பவம். கதவு கல் குகைக்கல் அப்படி அடைபட்டுக் கொண்டதே. மூணு பேரும் துவா செய்யறாங்க, யா அல்லாஹ் என்ன பார், நான் இப்படி ஒரு அமல் செய்திருக்கிறேன், இப்படி செய்திருக்கிறேன், கொஞ்சம் கலருகிறது, கொஞ்சம் கலருகிறது, இன்னும் கொஞ்சம் இருக்கிறதே. இப்பொழுது மூன்றாவது நபர் கையேந்த தொடங்குகிறார், யா அல்லாஹ், என்ற தாயை இப்படி நான் பார்த்திருக்கிறேன், என்ற தாய்க்கு முன்னால யாரையும் உட்படுத்த மாட்டேன், யாருக்கும் முன்னுரிமை கொடுக்க மாட்டேன், உணவு கொண்டு வருவேன், எனது பிள்ளைகளுக்கு முன்னால் தாய்க்கு முதலாக ஊட்டி விடுவேன். ஒரு நாள் வருகிறேன், உம்மா தூக்கம், பிள்ளைகளை பார்த்தா பசையில, ஆனாலும் என் மனதில் இடம் பெறல, உம்மா வாப்பா கொடுக்கிறதுக்கு முன்னால அந்த பிள்ளைகளுக்கு கொடுப்பதற்கு ரப்பே உனக்காக வேண்டி நான் எனது பிள்ளைகளை பசியோடு தூங்க போட்டேன், அடுத்த நாள் உமாவுக்கு உணவு கொடுத்ததன் பின்னால் தான் என் பிள்ளைகளை திரும்பி பார்த்தேன், யா அல்லாஹ் இதை நான் செய்தது உன்னுடைய திருப்திக்காக வேண்டி யா அல்லாஹ், எனவே உதவி செய்வாயாக. கதவு கல் கலண்டு போனது, உடம்புல ஹார்ட்ல பிளாக்கா, கொஞ்சம் உமாப்பட பகுதியை பாருங்க, கலட்டே அமைகின்ற சில நேரம் வியாபாரம் இறுகி போயிதா, உமாப்பட பகுதியை பாருங்க, குகை கல் கலண்டது போன்றே வாழ்க்கையின் இறுக்கங்கள் வசந்தமாக மாறுவதற்கு அன்பு தாயின் அன்பு தந்தையின் துவாவை பெற்றுக் கொள்ளுங்கள். அரவணைத்து வாழுங்கள், கடனாக பாருங்கள், சக்கராத்தின் பிரச்சனையாக பாருங்கள். சகோதரர்களே, உமாப்ப சொல்றதுக்கு அநியாயம் சொல்ல சொல்லல, ஷிர்க் செய்ய சொல்லல, பாவம் செய்ய சொல்லல, அது இல்லாம மத்தது இதுதானே, காபிராக இருந்தாலும் உமாப்பட ஹக்க கொடுக்க சொல்லியது, இந்த மூணும் இல்லாம அப்படி கொடுக்கிறோமா? சகோதரர்களே, அடுத்த பகுதியை பார்ப்போம். அது ரெண்டுக்கும் இடையில உமாப்பா பார்ப்போமே, ஆனால் அதாவது தாரிக் மஹமூத் சுன்னத்தே நபவி ஓர் மாடர்ன் சயின்ஸ் என்பதாக ஒரு புத்தகத்தில் எழுதுகிறார். உமாப்பட உள்ளம் சந்தோஷமாயிருந்தா, மகன் உதாரணத்துக்கு யூகே இருக்கிறார், இந்த நாட்டில் தாய் தந்தை இருக்கிறார்கள், தாயுடைய உள்ளம் சந்தோஷப்படுகிறது, குளிர்ச்சியாக இருக்கிறது, அவர்களுடைய உள்ளத்திலிருந்து கதிரொண்டு வெளியாகுமாம், கதிர் விஞ்ஞான உண்மை ஒரு ரே, அந்த கதிர் போய் மகனை சந்திக்கும், மகனை தாக்கும் வேவ்ஸ், கதிர் அலைகள் தொலைபேசிகளில் இருப்பதை போன்றே மனிதனின் செயல்களுக்கும் அலை இருக்கிறது, பாவ அலை, நன்மைகளுக்கும் அலை இருக்கிறது. சகோதரர்களே, தாய் தந்தையுடைய உள்ளம் குளிர்ந்தால் மகன் அங்கிருக்கிறார்கள், அந்த குளிர்ச்சியால் சந்தோஷப்படுவார்களாம் வாழ்க்கையிலே, ஏசி ரூம் இருந்தாலும் நெருப்பில்லாமல் இருப்பார்களாம் மனதிலே. இது விஞ்ஞானம், இதற்கு அரபி பாசையில் சொன்னால், ஷரியத்துடைய பார்வையில் சொன்னால் உம்மாப்பட துவா, உம்மாப்பட சந்தோஷம். சகோதரர்களே, அடுத்த பகுதி உம்மாப்பட்ட மன்னிப்பு, நாங்கள் பொதுவாக எல்லாரும் கேட்கணும், அநியாயம் செய்யற பகுதி. இதில் அடுத்த பகுதியை சொல்றாங்க, அதிலிருந்து நாம் கொஞ்சம் பார்ப்போம், உம்மாப்பாக்கு அநியாயம் செஞ்ச என்ன கிடைக்க பகுதி, எப்படியான அநியாயங்கள் இன்னைக்கு நடக்கிறது. அல்லாஹ் நல்லடியார்களே, உம்மா அப்பாவுக்கு அநியாயம் செஞ்சா, அவங்களோட மனதில நெருப்ப கொடுத்துட்டு நினைச்ச சந்தோஷத்தோட நினைச்ச மாறி சம்பாதிச்சு சந்தோஷமா வாழலாம் நினைக்கிறீங்களா? கமா ததீனு துதான், சத்தியமா இந்த மிம்பர்ல இருந்து சொல்றேன், நீங்க என்ன அநியாயம் உம்மா அப்பாக்கு செஞ்சிருந்தா அதுக்கு மன்னிப்பு மட்டும் கேட்கலண்டா, அதே சோதனை உங்களுக்குள்ள வரும், அல்லாஹ் பாதுகாக்கணும், சோதனை அந்த செஞ்சவருக்கு வரும், வராம போகாதே. சகோதரர்களே, அந்த ஆராய்ச்சியில் அடுத்த பகுதி சொல்லுகிறது, உமாப்பட மனதை நெருப்பு கொடுத்திருந்தா அதே மாதிரி ஒரு ரே அவர்களுடைய உள்ளத்திலே வெளியாகி அவர்களை போய் தாக்குமாம், அவர்களுடைய வாழ்க்கையை நிம்மதி இழக்க செய்யுமாம். பதுவா துவா, பதுவா சயின்ஸ் எப்படியும் இருக்கட்டும், இஸ்லாமியை தெளிவாக பேசியிருக்கிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு உம்மாப்பாக்கு அநியாயம் கொடுக்கப்படுகிறது, கஷ்டம் கொடுக்கப்படுகிறது. ஒரு கூட்டம் கல்யாணம் முடிக்கிறதுக்காக வேண்டி, இன்னொரு கூட்டம் கல்யாணம் முடிச்சதுக்காக வேண்டி. அன்பாந்த பெற்றோர்களே, உங்களோட பிள்ளைகளுக்கு ஒரு நாளும் பதுவா செய்யாதீங்க, அந்த பதுவாவுக்கு திரை இல்லை. அன்பாந்த வாலிபர்களே, பிள்ளைகளே, உங்களோட உம்மாப்பாட பதுவா ஒரு நாளும் வாங்காதீங்க, அது லேசானதல்ல, உங்களோட நிம்மதியை இழக்க செய்துவிடும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சென்ற ரமலானுக்கு முன்னால ஒரு சகோதரர் வெளிநாடு செல்கிறார், பாப்பாக்கும் மகனுக்கும் பிரச்சனை, கல்யாணம் முடிச்சதுக்கு பின்னால ஒரு வீட்டுக்கு மனைவி வந்தா, உம்மா எங்கேயோ வாப்பா எங்கேயோ, வீட்டுல கரேஜ்ல உம்மா வாப்பா, பலஸ்த மனைவி, வேலைக்காரிக்கு டைல்ஸ் உள்ள பாத்ரூம் பாவிக்கலாம், உம்மா வாப்பா ஆத்து கூடு படுத்துன்னு போகணும், நெருப்பு மழை பொழியும், மழை இல்லாத பிரச்சனை. சகோதரர்களே, கண்ணிமிக்கல்லா நல்லடியார்களே, அந்த நேரத்தில் அவனோட மனது கஷ்டப்பட்டா, அவனோட பிரச்சனை வந்தா, அது பதுவாவா மாறும் என்று சொன்னால் அநியாயமான பதுவாவாக இருக்குமே, ஆனால் எங்களுக்கு அதிலும் தப்பே இல்லாது. மகன் சொல்ற, நீ போறியா, திரும்பி வந்து என் முகத்தையும் பார்க்கிற தொட்டு உன்னை ஜனாசாவும் வராது. இல்முல் கைப் எங்களுக்கு இல்ல, மறைமுகமான அறிவு எங்களுக்கு இல்ல, ஆனா நடந்ததுதான். ரெண்டு மாதம் போகல, அன்பாந்த வாலிபர்களே, அல்லாஹுக்காக வேண்டி விளங்குங்கள். இந்த ஹுத்பாவுக்கு பின்னால் தாயோடு மன்னிப்பு கேளுங்கள், சந்தோஷப்படுத்துங்கள், துஆவை அடைந்து கொள்ளுங்கள். அவர்களுடைய தவறு செய்திருந்தால் மன்னிப்பு கேளுங்கள். எம்மை பெற்றவர்கள் அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்க வைக்கமா, பேச வைக்கமா, துஆ செய்ய சொல்ல வைக்கமா? சகோதரர்களே, அந்த மகனுக்கு என்ன கிடைத்தது தெரியுமா? தந்தையுடைய பதுவா கிடைத்தது. ரெண்டு மாதம் போகல, ரெண்டு மாதம் போகல, அல்லாஹு அக்பர், அந்த நாட்டிலே மிகப்பெரிய ஒரு கெண்டலுக்கு அகப்பட்டார். அவருடைய ஜனாசாவை கூட தூக்க முடியாமல் போனது. உமா பட பதுவா லேசில்ல. இன்னைக்கு இந்த நாட்டில் பதிவு செய்யப்பட்ட 162 அதிகமான முதியோர் இல்லங்கள் இருக்கிறது. எல்டர்ஸ் ஹோம், நவீன கலாச்சாரம். பேபி கேஸ் எல்லாம் முடிஞ்சு இப்ப உமா பிள்ளைய பாக்குறதுக்கு நேரம் இல்ல. இப்ப உமா பாக்குறதுக்கு பிள்ளைகளுக்கு நேரம் இல்லாத காலம் உருவாகி ரகசியம் ரகசியமாக எத்தனையோ பேர் முதியோர் இல்லங்களில் துடிக்க துடிக்க, கலங்க கலங்க, கண்ணீர் வடிக்க வடிக்க முஸ்லிம் பெற்றோர் பிள்ளைகள் கொண்டு போய் தாய்மாரை கொடுத்திருக்கிறார்கள். 70 ஏக்கருக்கு சொந்தக்காரரான ஒரு தந்தையை கொண்டு போய் மகன் விட்டிருக்கிறார் முதியோர் இல்லத்திலே. சகோதரர்களே, ஒரு முதியோர் இல்லத்தில் 3 பிள்ளைகளுக்கு சொந்தமான வாப்பா 3 மகன்மாருக்கு 3 நாட்டில் விசா வாங்கி கொடுத்திருக்கிறார். அந்த மகன் சொல்றாரு, அந்த பாப்பா சொல்றாரு, பரவாயில்லை, என் மகன் என்னோட பேசுறது இல்ல, நான் பொருந்திக் கொள்கிறேன், பரவாயில்லை, என் பிள்ளைகளை நான் வளர்க்கக்குள்ள யார்ட்டையும் பிச்செடுக்கல, கண்ணியமா வளர்த்துகிறேன், கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துகிறேன், கேட்டதெல்லாம் வாங்கி கொடுங்கோ, பிள்ளைகளுக்கு தீனோட கொடுங்கோ, இல்லாண்டா நெருப்பு பார்க்காத்திருக்கிறது. வாப்பட ஜனாசாவுக்கு, வாப்பட ஜனாசாவுக்கு மது போதையில வந்த மகன் மாறுமிக்கிறார். ஏண்ட பேர்ல சொத்தெழுதல்ல, ஏண்ட பேர்ல சொத்தெழுதல்ல, வாப்பட ஜனாசாவை எடுக்க விட மாட்டேன் சண்டை பிடிச்சோம் மீகிறார். தொழுகையை விட்டுட்டு பசார் பசார் டே, ஷாப்பிங் ஷாப்பிங் டே, சீசன் சீசன் டே, நாடு நாடா பறக்க வேண்டாம், பிள்ளைகளுக்கு தீன கொடுங்கோ, மார்க்கத்தை கொடுங்கோ, கொடுக்காதவர்கள்ட்ட சொல்லுங்கோ. நஷ்டம் காத்திருக்கிறது, இழிவு காத்திருக்கிறது, கேவலம் காத்திருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்கணும் சகோதரர்களே. அந்த மகனுக்கு எல்லாமே கொடுத்தார். தீன் மட்டும் விளங்கல்ல, தீன்ன்றது ஒரு வெளிச்சம், அதுலதான் வெளிச்சத்துலதான் கயிறும் பாம்பும் விளங்கும், தங்கமும் மண்ணும் விளங்கும், கல்லும் தங்கமும் வித்தியாசம் விளங்குறது மாதிரிதான் ஹிதாயத்ன்றது, ஈமான் என்றது ஒரு நூர். அந்த வெளிச்சத்துல தான், இஸ்தாத்துல பார்வையில தான் வாப்ப வாப்பவா, மகன் மகனா, உறவு உறவா விளங்கும். அந்த வெளிச்சம் இல்லாம நீங்க என்ன சைக்காலஜி முடிச்சாலும் சரி வராது, எந்த பல்கலைக்கழகத்துக்கு ஏறி இறங்கினாலும் சரி வராது. தீன் என்ற வெளிச்சம் தேவை வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்தின் பிரகாசத்திற்கும். கொடுக்காத ஒரு தந்தை நான் குறையாக சொல்லல, படிப்பின் அவரே சொல்றாரு, சொல்றார் இந்த 3 மகன்மார் 3 நாட்டில் பரவாயில்லை, இருக்கட்டும், சந்தோஷமாக இருக்கட்டும், ஆனால் ஆனால் என்னோடு பேசுவதில்லை, பொருந்திக் கொள்கிறேன், ஆனால் ஒன்றை சொல்லுங்கள், 3 மகன் ஒத்தற்ற சொல்லி என்ற கஃபனை மட்டும் வாங்கி தந்துடுங்க, என்ற கஃபன் கூட கவர்மெண்ட் கஃபனாகிடப்படாது என்று ஏங்குறார் வாப்பா முதியோர் இல்லத்தில். வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்கு பின்னால் ஒரு ஆலிம் ரிப்போர்ட் எடுக்க போறார். போட்டு பார்த்தா அங்கே ஒரு ஆச்சும்மா, ஒரு வயோதிப தாய் நிற்கிறார். பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது ஒரு கார் வருகிறது, காருடைய கண்ணாடி பணிகிறது. இந்த தாய் ஓடி போறா, ஓடி போய் ஒரு சாமானை கொடுக்கின்றார் அந்த அந்த வாகன ஓட்டுநர். அந்த அந்த பஸ் கொடுத்துட்டு கண்ணாடியை மூடிட்டு போறாரு. இவர் வந்து பேசும் பொழுது கேட்கிறாரு, இந்த வீட்டுல நீங்க வேலை செஞ்சீங்க, இவர் எப்படி உங்களுக்கு தொடர்பு, இவரா இதுக்கு சல்லி கட்டுறது? அவர் சொன்னா, இது நான் வேலை செஞ்ச வீடு இல்ல, வேலை செஞ்ச பஸ் அல்ல, நான் பெத்த புள்ள, என் சொந்த மகன் ஒரு வார்த்தை பேச மாட்டார், மாதத்துக்கு ஒரு தடவை வந்து சல்லியை கட்டிட்டு போவார். இது இது முதியோர் இல்லமா, இது சிறைச்சாலை. உங்களோட உம்மா வாப்பாக்கு நீங்க சம்பாரிச்சு கொண்டு வரத்தை பார்க்கறது ஒரு மருந்து, ஒரு டானிக். உங்களோட புள்ளையோட சத்தம் ஒரு மருந்து. இதை வெஸ்டர்ன் கல்ச்சருக்கு கொண்டு போய் அங்கே திருப்பிடாதீங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். அருமையானவர்களே, எமக்காக வேண்டி வாழ்ந்தவர்கள், எமக்காக வேண்டி சிரமப்பட்டவர்கள், எமக்காக வேண்டி எதையும் இழந்தவர்கள் இன்று இருப்பார்கள் சிரமத்தோடு. பாருங்கள் அவர்களை, பார்ப்போம் அவரை. அவர்களை பார்ப்பதன் மூலமாக எமக்கு சிறப்பு இருக்கிறதே. சரி, இல்லாட்டி என்ன செய்யறது? அஞ்சு விஷயங்கள் சொன்னாங்க. இஸ்திக்ஃபார் செய்யுங்கோ, அவங்களுக்கு துவா செய்யுங்கோ, அவங்களோட உறவுகளோட நல்ல முறையில் நடந்துக்கோங்கோ, அவங்களுக்காக வேண்டி சதக்காக்கள் செய்யுங்கோ, அவங்க உடன்படிக்கைகள் செய்திருந்த அதை நிறைவேற்றுங்கோ, அவங்க நன்றாக பழகின அவருடைய கூட்டாளிமார்கள் இருப்பார்களே, நெருக்கமானவர்கள், அவர்களோடு கூட நல்ல முறையில் பழகுங்கள் என்பதாக சரதாலிசன் சொல்லி தந்தாங்க. இல்லாதவங்களுக்கு அதைத்தான் சொல்லலாம், அவர்களுக்காக வேண்டி இஸ்திக்ஃபார் துவா இருப்பவர்கள் கட்டாயமாக தாய் தந்தையோடு சேர்ந்து கொள்வோம், அவர்களுடைய துவாக்களை அடைந்து கொள்வோம், அவர்களுக்காக வேண்டி நாம் வாழ்வோம், அவர்களை மனம் குளிரச் செய்வோம். வல்லவன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்ல ஒரு புரிவானாக. யாழ் எங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ், எங்களுடைய உமா பட பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ், எங்களை பெற்று வளர்த்தவங்க அல்லாஹ், எங்களுக்காக வேண்டி கஷ்டப்பட்டவர்கள் அல்லாஹ், எமக்காக வேண்டி ஈமானை சொல்லி தந்தவர்கள் யாழ்லா, உன்னை அறிமுகம் செய்தவர்கள் தான் யாழ்லா. அவர்கள் எத்தனையோ பேர் கபர்களுக்குள்ளே வந்து விட்டார்கள் யாழ்லா. அவர்கள் கபர்களை கஷ்டப்படுத்திடாதே, அவருடைய சொற்கு பூஞ்சோலைகள் ஆக்கிடுவாயாக, சந்தோஷப்படுத்திடுவாயாக, அவன் கண்ணியத்தை கொடுத்துருவாயாக, அவனுடைய பாவ மன்னிப்பை கொடுத்துருவாயாக. எங்களுக்கு இந்த தீன சொல்லி தந்தவங்க யாழ்லா, இந்த மிம்பர்ல ஏறுறதுக்கு எடுமோ அப்ப காரணம் யாழ்லா, இந்த கொத்துபாவை கேட்கறதுக்கு எடுமோ அப்ப காரணம் யாழ்லா. அவங்களை வீணாக்காதே, அவங்களை கண்ணியப்படுத்திடுவாயாக, அவங்களை யாரெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு நீண்ட ஆயுளை கொடுப்பாயாக, செழிப்பான வாழ்க்கையை கொடுப்பாயாக, பரக்கத்தான வாழ்க்கையை கொடுப்பாயாக, நோய் இல்லாத வாழ்க்கையை கொடுப்பாயாக, அவர்களுடைய கண்களை குளிர செய்யும் செல்வங்களாக எங்களை ஆக்கிடையாள்லா. உங்களுடைய பாவங்களை மன்னிச்சிடையாள்லா. யாருமோ அப்பமா மௌத்தாயிட்டாங்களோ அவங்க இல்லாம எத்தனையோ சந்தோஷங்களை கண்டிச்சோம் யாழ்லா. சொர்க்கத்தை மட்டும் அவங்க இல்லாம தந்துடாதே, அவங்களோட சேர்த்து சொர்க்கத்தை தாயல்லா, அவங்களோட சேர்ந்து சொர்க்கத்தில் இருக்கணும் யாழ்லா, அவர்களோட கூட நபிய பார்க்கணும் யாழ்லா, உன் அருட்கொடைகளை பார்க்கணும் ரஹ்மானே. எங்களோட பிள்ளைகளை வச்சு எங்களை முகத்துல கறி பூசிடாதே, எங்களோட பிள்ளைகளை சாலிஹானவர்களாக்கி தாயாளா, நல்லவர்களாக்கி தாயாளா, தகுவதாரிகளாக்கி தாயாளா, எங்களுடைய உமா அப்பாக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கக்கூடிய நல்லவர்களாகி தந்துடுவாயாக, எங்களுக்கு நல்ல பேர் வாங்கக்கூடிய பிள்ளைகளாக எங்கட பிள்ளைகளாக்கி தருவாயாக. யார் உமா அப்பா கஷ்டப்படுறாங்களோ யாழ்லா, அவங்களோட கண்ணீரை துடைப்பாயாக, அவங்களோட பிள்ளைகள் உள்ளத்தை இறக்கத்தை போடுவாயாக, உறவுகள் இறக்கத்தை போடுவாயாக, எங்களோட பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களை உங்களுடைய உமா அப்பாவை சேர்த்து சொர்க்கவாதி ஆக்குவாயாக, சொர்க்கவாதி ஆக்குவாயாக, துஆக்களை கபூல் செய்வாயாக.
அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். வஸ்ஸலாம்.